இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
ஹலோ,
வணக்கம்
ரவி, நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் ரவி. பனிப்பூக்கள் பாட்காஸ்டுக்காக அமெரிக்க தேர்தல் முறை பற்றியும் இப்போ இந்த வருடம் நடந்துட்டு இருக்க தேர்தல் பற்றியும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு யோசனை. அதனால தான் இந்த உங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த உரையாடலை.
கண்டிப்பா கண்டிப்பா சரவணன், நல்ல தலைப்பு, நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைப்பு, கண்டிப்பா பண்ணலாங்க.
ஸோ இந்த ஒரு ஜனநாயக நாட்டோட முக்கிய திருவிழான்னு நம்ம தேர்தலை சொல்லலாம். ஒரு நாட்டு மக்கள் தங்களோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகிறது இந்த தேர்தலை வச்சுதான். அப்படி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அமெரிக்காவில் இந்த வருடம் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீங்க பொதுவாகவே அமெரிக்க தேர்தலை தொடர்ந்து கவனிச்சுட்டு வருவீங்கன்னு தெரியும். இங்கே நம்ம பனிப்பூக்கள்லையும் அமெரிக்க தேர்தல் முறையை பற்றி நிறைய எழுதியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த உரையாடலில் நம்ம முதல்ல வந்து அந்த அமெரிக்க தேர்தல் நடைமுறை பற்றி சுருக்கமாக நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கு போகலாம். சரி, நீங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
கண்டிப்பாங்க சரண்ணன். அமெரிக்க தேர்தல் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் எந்த தேர்தல் நடந்தாலுமே வந்து இது மாதிரியான ஒரு பொது தேர்தல் நடக்கும்போது அது கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். அந்த நாடு முழுவதுமே ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். வழக்கமா அமெரிக்க தேர்தல்கள் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ நிலவக்கூடிய இந்த கொரோனா சூழ்நிலை கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஜனநாயக நாடுகள்லயும் வந்து இந்த தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விழாவே நடக்கும், ஒரு முக்கிய அம்சம். அமெரிக்காலையும் அது வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனா தேர்தல் நடக்க முறைதான் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். மற்ற நாடுகள் மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னாக்கா இந்தியால ஒரு பொது தேர்தல் நடக்குது அப்படின்னாக்கா ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கும். சில கட்சிகள் வந்து நேரடியா களத்துல இறங்குவாங்க, சில கட்சிகள் வந்து பிற பெரிய கட்சிகளோட இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 20-30 கட்சிகளாவது போட்டிடுவாங்க மற்ற நாடுகள்ல. அமெரிக்கால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரு கடந்த ஒரு 230 ஆண்டுகளா பாத்தீங்கன்னாக்க ரெண்டே ரெண்டு பெரும்பான்மையான கட்சிகள் தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒண்ணு வந்து குடியரசு கட்சி அப்படின்னு ரிபப்ளிக் பார்ட்டி, இன்னொன்னு வந்து ஜனநாயக கட்சி இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சோ இந்த ரெண்டு கட்சிகளில் தான் வந்து பெரும்பான்மையான கட்சிகள். இன்ன பிற கட்சிகள் இருக்கு, சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இப்போ இந்த லிபரேட்டேரியன் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு, கிரீன் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி கட்சிகள் இருக்கு. ஆனா இந்த கட்சிகள்ல இருந்து நேரடியா எந்த ஒரு தனிநபரும் வந்து இதுவரைக்கும் அதிபர் தேர்தலுக்கு போட்டியிட்டது கிடையாது. உங்க பேரு சில சமயங்கள்ல பேலட்ல வரக்கூடும், சில மாநிலங்கள்ல அந்த வாக்குச்சீட்டுல வரக்கூடும். பட் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல போட்டி கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் இந்த இந்த சின்ன கட்சியை சார்ந்தவங்க யாருமே. சோ இந்த ரெண்டு பெரிய பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி, இதுல இருந்துதான் ஒருத்தர் ஒவ்வொரு கட்சியில இருந்து ஒரு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு இடையேதான் வந்து போட்டி நடக்கும். அவங்க ரெண்டு பேர்ல யார் அதிபரா வருது அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி தான் நடக்கும். ஆனா இது வந்து நேரடியான போட்டி தான் அப்படின்னா கூட இதுல வந்து கொஞ்சம் ஒரு சிக்கல்கள் இருக்கு. சிக்கல்கள்னு சொல்ல முடியாது, அது என்னன்னாக்கா பெரும்பான்மை மக்கள் வந்து ஒருத்தருக்கே ஆதரவு கொடுத்த பட்சத்துல மற்ற மாநிலங்கள்ல இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு சரிசமமான ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு முறை இது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இது இது பத்தி பேசணும்னாக்க நம்ம கொஞ்சம் அமெரிக்க அரசியல் அமைப்புக்கு கொஞ்சம் போக வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். பரவாயில்லைங்களா, அதை பத்தி பேசினா இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம அமெரிக்க அரசியல் அமைப்புலயும் வந்து இரண்டு அவைகள் இருக்கு, மேலவைன்னு ஒண்ணு இருக்கு, கீழவைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மேலவை அப்படின்றது வந்து இந்த செனட் ஹவுஸ், செனட்டர்ஸ், இந்த மேலவை உறுப்பினர்கள் சொல்லுவாங்க அவங்கள செனட்டர்ஸ். ஸோ இந்த அமைப்பு ஒண்ணு இருக்கு. அடுத்த அமைப்பு பாத்தீங்கன்னாக்க கீழவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எப்படி அமையுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செனட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்துல இருந்தும், இப்போ 50 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, ஒரு மாநிலத்துல இருந்தும் இரண்டு செனட்டர்கள் அந்த மாநிலத்தை அந்த மாநிலம் சார்பா வந்து அந்த அந்த பதவியை வகிப்பாங்க.
சரி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இரண்டு செனட்டர்கள்.
மினசோட்டால இருந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, விஸ்கான்சன் மாநிலத்துல இருந்து ரெண்டு பிரதிநிதிகள் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க 50 மாநிலங்களுக்கு 100 செனட்டர்ஸ், அந்த விகிதத்துல இவங்க இந்த சபையை அலங்கரிப்பாங்க. அடுத்து வந்து கீழவைன்னு பாத்தீங்கன்னாக்க, அது வந்து ஒரு ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து இந்த பிரதிநிதித்துவம் அமையும். இதுல பாத்தீங்கன்னாக்க, இப்போ மினசோட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 8 பிரதிநிதிகள் இருப்பாங்க இந்த மாநிலத்துக்கு. இப்போ கொஞ்சம் பெரிய மாநிலங்கள், இப்போ நியூ ஜெர்சி அந்த மாதிரி, நியூயார்க் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, நியூயார்க்ல வந்து 27 பிரதிநிதிகள் இருப்பாங்க இந்த கீழவைக்கு. வளர்ந்த பெரிய மாநிலங்கள், கலிபோர்னியா மாதிரியான மாநிலங்கள் பாத்தீங்கன்னாக்க 53 பிரதிநிதிகள் இருக்காங்க இந்த கீழவைக்கு.
இது வந்து நம்ம இந்தியாலயும் கொஞ்சம் இந்த மாதிரிதான் இருக்கும் இல்லைங்களா?
ஆமா ஆமா, அதே மாதிரிதான். நம்ம அந்த எம்பிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. ஸோ இதுதான் வந்து அடிப்படையே அமையுது. இந்த அடிப்படையில என்ன பண்றாங்கன்னாக்க, ஒரு ஒரு கட்சியினரும் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இந்த தேர்வாளர் குழு அப்படின்னு ஒன்னு அமைக்கிறாங்க. ஸோ இந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்துல எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஒரு ஒரு கட்சியினரும் வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இந்த எலக்டோரல் காலேஜ் மெம்பர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தேர்தல் குழுன்னு சொல்லலாமான்னு தெரியல, இந்த தேர்தல் குழு பிரதிநிதிகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்தந்த மாநிலத்துல இருந்து கீழவைக்கும் மேலவைக்கும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதே எண்ணிக்கைக்கு ஈடா இந்த தேர்தல் குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, மினசோட்டால வந்து 8 கீழவை உறுப்பினர்கள், 2 மேலவை உறுப்பினர்கள் இல்லையா. இப்போ இந்த தேர்தல் குழுல பாத்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு கட்சியினரும் 10 உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு ஒரு கட்சி சார்பிலையும். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இந்த மாதிரி தேர்தல் குழு அமைச்சுக்குவாங்க. சரி, இப்படி பாத்தீங்கன்னாக்க மொத்தம் 435 கீழவை உறுப்பினர்கள், 100 மேலவை உறுப்பினர்கள், 535 ஆட்சி இந்த எண்ணிக்கை. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னாக்க, இந்த வாஷிங்டன் டிசி அப்படிங்க, அது வந்து எந்த மாநிலத்திலோட சேராது, இது வந்து ஒரு ஒன்றிய பிரதேசம் மாதிரி விஷயம். ஸோ அந்த பகுதிக்கு வந்து 3 தேர்தல் உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த குழுல. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னாக்க 538 உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த எலக்டோரல் காலேஜ்ல ஒரு கட்சி சார்பிலும். ஸோ இவங்க தான் வந்து அடுத்த அதிபர் யாருன்னு தேர்ந்தெடுக்க போற அதிகாரம் இவங்களுக்கு தான் இருக்கு. இந்த 538 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்டதான் இருக்கு. நேரடியா நம்ம இந்த ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒருத்தர் வாக்களிச்சா கூட அந்த எண்ணிக்கை வந்து அந்த இது பாப்புலர் ஓட்டிங், பாப்புலர் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியா ஜனநாயக கட்சி தலைவருக்கோ இல்ல குடியரசு கட்சி தலைவருக்கோ நம்ம வாக்களிச்சா கூட நம்மளோட வாக்கு வந்து நேரடியா அவங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. நேரடியா நிர்ணயிக்காது, மறைமுகமா நிர்ணயிக்கும். எப்படின்னு
கேட்டீங்கன்னாக்க,
இப்ப உதாரணத்துக்கு மினசோதா மாநிலத்துல இருக்கலாம். மினசோதா மாநிலத்துல குடியரசு கட்சி சார்பா போட்டியிடுற வேட்பாளருக்கு அதிக பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்குதுன்னு
வச்சுங்களேன்.
அந்த சமயத்துல என்ன ஆவாங்க, இந்த தேர்தல் குழுல வந்து 10 உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லையா குடியரசு கட்சி சார்பில், அவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கும்.
ஓ, அந்த நம்ம தனித்தனியா நம்ம வந்து தேர்ந்தெடுக்க மாட்டோமா, அந்த 10 பேரை இந்த கட்சியில இருந்து ஒரு 5 பேர், அந்த கட்சியில 5 பேர், அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா?
அந்த மாதிரி வராது. இது எப்படின்னாக்கா, இது வந்து அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து அந்தந்த கட்சியில வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. சில மாநிலங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தல் உறுப்பினர்களோட பெயர்களை கூட வந்து அந்த வாக்குச்சீட்டுல பதிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா குடியரசு வேட்பாளர் யாரு அப்படின்னு பாத்துட்டு அவருக்கு கீழே வந்து இந்த 8 உறுப்பினர்களோட பெயரும் போடுவாங்க. அதே மாதிரி ஜனநாயக கட்சி வேட்பாளர் யாருன்னு போட்டு அவருக்கு கீழே வந்து அந்த 8 ஜனநாயக கட்சி சார்பாக இருக்கிற தேர்தல் குழுல இருக்கிற 8 பேரோட பெயரும் போடுவாங்க. சில மாநிலங்கள்ல இந்த தேர்தல் குழு உறுப்பினர்களோட பெயர்கள் வாக்குச்சீட்டுல இருக்காது. இப்ப என்ன ஆகுதுனாக்கா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசின மாதிரி மினசோட்டா மாநிலத்துல வந்து குடியரசு கட்சி சார்பான போட்டியிடுற வேட்பாளருக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்குதுன்னு பாப்புலர் ஓட்டுன்னு சொல்றோம் நம்ம நேரடியா போடுற வாக்குகள், அது வந்து குடியரசு கட்சி வேட்பாளருக்கு அதிகபட்சமா கிடைக்கும் போது குடியரசு கட்சி சார்பா இருக்கக்கூடிய அந்த 10 தேர்தல் குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டுரிமை கிடைக்கும். தேர்தல் அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவங்க பின்னாடி நடத்துவாங்க அந்த தேர்தல், அந்த தேர்தலில் குடியரசு கட்சி தேர்தல் குழு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஜனநாயக கட்சி சார்பா இருந்த 10 எலக்டோரல் போட்ஸும் வந்து நலிஃபை ஆயிரும். அவங்களுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாநிலத்திலும் யாரு எந்த வேட்பாளர் பெரும்பான்மையான வாக்குகள் வாங்குறாங்களோ அதை பொறுத்து இந்த எலக்டோரல் ஓட்ஸ் அமையும். நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், 538 எலக்டோரல் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல வந்து பெரும்பான்மையா வரணும்னாக்கா, அதிபரா வரணும்னாக்கா குறைந்தபட்சம் 270 எலக்டோரல் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும் ஒருத்தர். இதுல இதோட குறைவான வாக்குகள் வாங்குறவரு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாரு. 270 இல்ல அதற்கு மேற்பட்ட வாங்குறவரு தான் வந்து அதிபரா வரக்கூடிய வாய்ப்பு. சோ இதுல என்ன ஆகும்னாக்க, இப்போ கடந்த முறை தேர்தல்ல கூட இதுதான் நடந்தது. நம்ம ஹிலரி கிளின்டன் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேரும் போட்டிட்டாங்க இல்லையா. இந்த போட்டியில பாத்தீங்கன்னாக்க, ஹிலரி கிளின்டன் வந்து பெரும்பான்மையா அந்த பாப்புலர் ஓட்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நேரடியான வாக்குகள் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த விதத்துல வந்து ஹிலரி கிளின்டன் வந்து 66 மில்லியன் வாக்குகள்
வாங்கினாங்க.
ட்ரம்ப் பாத்தீங்கன்னாக்க 63 மில்லியன் வாக்குகள் தான் வாங்கினாரு. இது நேரடியான மக்கள் அளிச்ச வாக்குகள். ஆனா இந்த எலக்டோரல் கவுண்ட் படி
பாத்தீங்கன்னாக்க,
ட்ரம்ப் வெற்றி பெற்ற மாநிலங்கள் வந்து 30 மாநிலங்கள்ல அவர் முன்னணியில இருந்தாரு. ஆனா கிளின்டன் வந்து 20 மாநிலங்கள்ல மட்டும்தான் முன்னணியில் வகிக்க முடிஞ்சது. ஸோ இந்த 20 மாநிலங்கள்ல இருக்கிறவங்களோட அந்த தேர்தல் உறுப்பினர்கள் இருக்காங்க, தேர்தல் குழு உறுப்பினர்கள், இவங்களோட மொத்த எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரல் ஓட்டோட கவுண்ட் பாத்தீங்கன்னாக்க, ஹிலரி கிளின்டனுக்கு 227 வாக்குகள் தான் கிடைச்சது. ஆனா ட்ரம்ப் அதிகமான மாநிலங்கள்ல வெற்றி பெற்றதுனால அவருக்கு கிடைச்ச இந்த தேர்தல் குழு உறுப்பினர்களோட வாக்குகள் வந்து 104 வாக்குகள் கிடைச்சு. சோ ஆப்வியஸ்லி அவர் வந்து அந்த 270 அந்த கட் ஆஃப் பாயிண்டோட தாண்டி இருந்ததுனால அவர் தான் வந்து அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
சோ
இது பாத்தீங்கன்னாக்க, இந்த பாப்புலர் ஓட் கவுண்ட் படி பாத்தீங்கன்னாக்க, ஹிலரி கிளின்டன் தான் வின் பண்ணாங்க. 48.2% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ட்ரம்ப் வந்து 46.1% வாக்கு தான் வாங்கியிருந்தாரு. ஆனாலும் கூட இந்த எலக்டோரல் ஓட் கவுண்ட் படி பாத்தீங்கன்னாக்க ட்ரம்ப் முன்னிலை வகிச்சு அவர் அதிபர் ஆயிட்டார்.
வித்தியாசமான தேர்தல் நடைமுறை தான். இந்த தேர்தல் நடைமுறையில் இருக்கிற அடுத்த கட்டங்கள், வேறு சிக்கல்கள், தற்போதைய நிலையில் அமெரிக்க தேர்தல் எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்த பகுதியில் பேசலாம் ரவி. நன்றி.